சென்ற வாரம் தமிழ் சினிமாவில் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து பார்த்திருந்தோம். அக்காலங்களில் ஸ்டுடியோக்கள் வளர்ந்த அளவு அங்கு பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் பொருளாதாரத்தில் வளரவில்லை என்றும் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் என்கிறார் தியோடர் பாஸ்கரன் அவர்கள்.
ஒரு 50 ஸ்டுடியோ இருந்ததுன்னா அதுல 1-2 ஸ்டுடியோவில் மட்டும்தான் தொழிலாளர்கள் நன்றாக நடத்தப்பட்டார்கள். மற்றபடி அவர்களுடைய நிலைமை மிகவும் கஷ்டமாக இருந்தது. தொழிற்சங்கம் உருவாக அங்கே அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் தென்னிந்தியாவில் சினிமா தொழில் வேரூன்றுவதற்கு இந்த ஸ்டுடியோக்கள் தான் உதவி செய்தன. ஜெமினி ஸ்டுடியோ, நரசு ஸ்டுடியோ, கோவையில் பச்சிராஜ ஸ்டுடியோ, சென்ட்ரல் ஸ்டுடியோ, சேலத்தில் மாடர்ன் தியேட்டர், இந்த மாதிரியான ஸ்டுடியோக்கள் சினிமா தொழிலுக்கு ஒரு அஸ்திபாரத்தை அமைத்து கொடுத்தது மட்டுமல்லாமல் சினிமா தொழிலில் சேர்ந்த பல படைப்பா கலைஞர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அது பயிற்சி அளித்தது.
தமிழ் திரைப்படங்கள் 3D தொழில்நுட்பத்திற்குள் காலடி எடுத்து வைத்த வரலாற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள்.
3D மொழி கொண்டு வந்தது தமிழ்ல முதல் தமிழ் படமே டப்பிங் படம் தான் வந்தது. அப்புறம் அன்னை பூமி என்ற தேவர் தான் முதல் 3D படம் எடுத்தாரு. அதை விட பெரிய வெற்றத்தை என்னன்னா சிவாஜி படத்தை ஏவிஎம் ஸ்டுடியோ எடுத்தாச்சுமா. அந்த படத்தை வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நல்ல சக்சஸ், நல்ல வசூலும் கொடுத்தது. அப்படிங்கும்போது பல வருஷங்களுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து 3D படமாக்கணும்ன்ற நினைச்சாங்க. அவர் சரவண சார் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு இப்போ இருக்கிறதுலே டெக்னிக்கலி பெரிய ஒரு ஸ்டுடியோன்னு சொன்னால் பிரசாத் ஸ்டுடியோ சொன்னால் சொல்கிறோம். எல்ஜி பிரசாதுடைய ஸ்டுடியோ நிறைய ரிசர்ச் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு அந்த 35mm படத்தை சினிமாஸ்கோப் படத்தை 3D பண்ண பெருமை உலகத்திலேயே பிரசாத் ஸ்டுடியோ தான் பண்ணணும். அந்த படம் அதுக்காக செலவு கணக்கை பார்த்து தான் எடுத்து இருக்க முடியாது. செலவு பற்றி லாபம் வந்ததுனால செலவு பற்றி வசதித்தால 3D பண்ணாங்க. அந்த 3D பண்ண முதல் படமே உலகத்திலேயே ஒரு சினிமாஸ்கோப் படத்தை 3D பண்ணது சிவாஜி படம் தான். அதை நம்ம எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் பெருமை, ஒரு இந்தியாவுக்கும் பெருமை, உலகத்துக்கும் பெருமையான படம் சினிமாஸ்கோப் படத்தை 3D பண்ணது.
தொடக்க காலங்களில் ஆங்கில நடிகர்களுக்கு தமிழகத்தில் ரசிகர் மன்றம் இருந்துள்ளன என்று தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் தமிழ் கதாநாயகர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் உருவாகின. அவை அரசியலுக்கும் பயன்படுத்தப்பட்டன என்கிறார் தியோடர் பாஸ்கரன் அவர்கள்.
நான் படித்த வரைக்கும் 1926 மௌனப்பட காலத்தில் ரசிகர் மன்றம் இருந்திருக்கு. இந்த ரசிகர் மன்றம் யாருக்குன்னு நினைக்கிறீங்க? ஹாலிவுட் நடிகர்களுக்கு சேலத்தில் ரசிகர் மன்றம் இருந்திருக்கு. எடி போலோ ரசிகர் மன்றம், எல்மோ லிங்கன் ரசிகர் மன்றம். அவங்க அந்த படம் வந்தப்போ தியேட்டருக்கு முன்னாடி தகராறு நடந்திருக்கு, அதை பேப்பரில் போட்டிருக்காங்க, அதை படிச்சுதான் எனக்கு. ஸோ இந்த ரசிகர் மன்றங்கிற ஒரு பழக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக இருந்திருக்கு. ஆனால் அது 60களில் அவர்கள் அரசியலில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவருடைய ரசிகர் மன்றம் முழுவதும் அந்த ஒரே கொள்கை, அவருடைய கொள்கை ஆதரித்து செயல்பட்டது அவருடைய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்பொழுதும் ரசிகர் மன்றங்கள் இருக்கின்றன. ஆனால் பல நடிகர்கள் இப்போ வர நல்ல காரியம் என்னன்னா, பல முன்னணி நடிகர்கள் ரசிகர் மன்றத்தின் ஆதரவு இல்லாமலே நல்ல முறையில் புகழ் பெற்று இருக்கின்றார்கள். சூர்யா, கார்த்திக் போன்ற நடிகர்கள், பரத், இவர்களுக்கு ரசிகர் மன்றம் இல்லை, ரசிகர் மன்றத்தை ஆதரிப்பதும் இல்லை அவர்கள்.
80களில் கதாநாயகர்களின் ஆதிக்க காலம் முடிவடைந்து இயக்குநர்களின் காலம் ஆரம்பமானது என்று சொல்லலாம்.
75-76 ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். இதுல வந்து இதுக்கு இந்த பல முக்கியமான இயக்குநர்கள் தோன்றி தரமான படங்களை எடுத்து சினிமா இப்படி இருக்கலாம் அப்படின்னு காமிச்சாங்க. பாலுமகேந்திரா, பாரதிராஜா, ருத்ரையா, இந்த மாதிரியான பல இயக்குநர்கள், ஜெயபாரதி, துரை, இது எப்படி 70களின் நடுவில் இந்த மாதிரி அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, பூனாவில் பிலிம் இன்ஸ்டிடியூட் நிறுவப்பட்டது, அதே மாதிரி சென்னையிலும் பிலிம் இன்ஸ்டிடியூட் நிறுவப்பட்டது. இதனால படம் எடுப்பதை முறைப்படி கற்றறிந்தவர்கள் துறைக்குள் வந்தார்கள். அவர்களுக்கு சினிமா எடுப்பதன் அந்த கோட்பாடுகளும் நன்றாக தெரிந்தன. ஆகவே வரிசையாக முக்கியமான படங்கள் எடுத்தார்கள். அவர்கள் தாங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய நடிகர்களை தான் படத்தில் நடிக்க வைத்தார்கள். ஏனென்றால் இந்த ஒரு நல்ல படத்தில் திரைப்பட இயக்குனர் முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஆகவே அவர்கள் நட்சத்திரங்களை விட்டுவிட்டு புதிய நடிகர்களையோ அல்லது வளர்ந்து வரும் கலைஞர்களையோ போட்டு படம் எடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த படங்கள் மக்களை சென்றடைந்தன.
இன்ஜினியர் சார், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்? நான் படிக்காத வந்தா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை பிடிக்கல சார், என் தங்கச்சிக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா உங்க எல்லாரையும் விட நான் தான் அவளுக்கு முக்கியம்னு இப்ப காமிச்சிட்டாளே, அந்த பெருமையும் சந்தோஷம் போதும் சார். சாகர வரைக்கும் எனக்கு அந்த கர்வத்திலையும் திமிர்லையும் நான் இப்ப ஒரு காரியம் பண்ண போறேன். முத்துச்சாமி அம்பலத்தோட மகளும் என்னோட ஒரே தங்கச்சியுமான வள்ளிய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன்.
எண்பதுகளில் தமிழ் சினிமா மொழியில் மாற்றங்களை ஏற்படுத்திய இயக்குநர்கள் பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம்.